வணக்கம் அன்பு நேயர்களே, இது நியூசிலாந்து தமிழ்ச் சங்கத்தினரின் தமிழ் தென்றல் வானொலி. இன்றைய நாளும் இனிவரும் காலங்களும் அனைத்து தமிழர்களுக்கும் நன்றி அமையட்டும் என்று இறைவனை வேண்டிக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சிக்குள் சென்றோம்.
ரோஜாவை தாளாட்டும் சென்றல் பொன்னேகம் நம் பொந்தல்.
இன்றைய பொன்மொழிகள் வழங்குபவர் திருமதி புஷ்பராணி நடராஜா அவர்கள்.
தமிழ் தென்றல் நேயர்களுக்கு வணக்கம். சுவாமி தயானந்த சரஸ்வதியின் அருளுரை. சுவாமியை பார்த்து ஆசைப்படுவது தவறா என்று கேட்ட கேள்விக்கு அவர், தவறு இல்லை, அது நமது உரிமை. உரிமையை தவறாக பயன்படுத்தக்கூடாது, உரிமை பயன்படுத்தப்படாமலும் இருக்கக்கூடாது. ஒருவர் எதற்கு வேண்டுமானாலும் ஆசைப்படலாம். ஆசை இல்லாமல் பெரிய ஆடிட்டோரியங்களை கட்டியிருக்க முடியாது. ஆசை இல்லாமல் உரை நிகழ்ச்சியோ கச்சேரிகளோ ஏற்பாடு செய்ய முடியாது. இலக்கை நோக்கி ஆசைகள் இருக்க வேண்டும். ஒன்றை அடைவதற்காக இருக்கலாம், அல்லது விளக்குவதற்காக இருக்கலாம். விருப்பப்படுவதை அடைவதற்கான வழிமுறைகளை தெரிந்து கொள்ள வேண்டும். இவைகளை அடைவதில் நமது அணுகுமுறை பிரச்சனைகளுக்கு காரணமாகிறது. இதில் எதிர்பார்த்ததற்கு மேலாக கிடைக்கும் என்றால் பூரிப்பும், எதிர்பார்ப்பு குறைவு ஏற்படுமாயின் அதிருப்தியும் மற்றும் திருப்தி சோர்வு என எதுவும் ஏற்படலாம். ஒரு தடவை இழப்பு என்றால் பரவாயில்லை, மீண்டும் மீண்டும் ஏற்படுமாயின் நாம் தோல்வியை தழுவோம் என்ற சுய மதிப்பீட்டுக்கு வந்துவிடலாம். முடிவு எப்படி இருந்தாலும் அதை அப்படியே ஏற்கும் போதுதான் பிரச்சனையிலிருந்து விடுபடுகிறோம். ஒவ்வொரு நாளையும் புத்தம்புது நாளாக கொண்டாடினால் அலுப்பு வராது. நன்றி, வணக்கம்.
ஸ்பைசிலாண்ட் இலங்கை, இந்திய மற்றும் இதர நாடுகளில் இருந்தும் இறக்குமதி செய்யப்பட்ட பல்வேறு உணவுப் பொருட்களை ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள எப்போதும் நாட வேண்டிய இடம் ஸ்பைசிலாண்ட். நியாயமான விலையில் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட சுவைமிகு உணவுப் பண்டங்கள் என்னாலும் பெற்றுக்கொள்வதற்கு சிறந்த ஒரே இடம் ஸ்பைசிலாண்ட். விசேட விலை கழிவுகளில் உங்களுக்கான நிரந்தர சேவையை வழங்க காத்திருக்கின்றது ஸ்பைசிலாண்ட். என்றும் தரமான மளிகைப் பொருட்களை நியாயமான விலையில் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரே ஸ்தாபனம் இலக்கம் 50 குயின் ரோட் பன்மூரில் அமைந்துள்ள ஸ்பைசிலாண்ட். என்றும் மறவாதீர்கள் ஸ்பைசிலாண்ட். வணக்கம் நேயர்களே, யாரும் இதுவரை அறிந்திராத ஒரு புதிய பெயர் ஒரு கட்டிடத்திற்கு சூட்டப்பட இருக்கின்றது. அந்த கட்டிடம் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டு இன்று முடியும் தருவாயில் எழுந்து நிற்கின்றது. என்ன பெயர் தெரியுமா? திருவாசக மண்டபம். யாழ்ப்பாணம் நாவற்குழி A9 பிரதான வீதியில் அமைந்துள்ள இந்த கட்டிடத்தை செஞ்சொற்செல்வர் ஆறு திருமுகம் அவர்கள் வடிவமைக்கின்றார்கள். சித்தர்களின் வாயிலாக அருளப்பட்ட இந்த வார்த்தையை சிரம் மேற்கொண்டு இந்த கட்டிடத்தை தற்போது வடிவமைத்து வருகின்றார். அவர் அந்த கட்டிடம் பற்றிய விடயங்களை இப்போது பகிர்ந்து கொள்கின்றார்.
தமிழர்களுக்கு பெருமை சேர்த்த ஆத்மீக வாசகமாக கருதப்படுகின்ற திருவாசகத்துக்கு யாழ்ப்பாணத்தில் ஓர் நினைவு அரண்மனையாக கடந்த ஓராண்டுகளாக இந்த கட்டுமான பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. சைவ தமிழர்களுடைய வரலாற்றிலே கிடைத்த அரிய பொக்கிசங்களில் ஒன்று மாணிக்கவாசக சுவாமிகள் படைத்த திருவாசகம். திருவாசகத்துக்கு உருகார் உருகாதவர் ஒரு வாசகத்துக்கு உருகார் என்பது ஒரு முதுமொழி. மிகப்பெரிய சொத்தாக கருதப்படுகின்ற திருவாசகம் இந்தியாவிலே தமிழ்நாட்டிலே அனுபூதிமானால் பாடப்பட்டதாக இருந்தாலும் இன்று வரை 21 நூற்றாண்டிலும் ஈழத்தமிழர்களால் மிக உயர்ந்த இடத்திலே வைத்து மதிக்கப்படுகின்ற ஒரு தமிழர்களின் சொத்தாக கருதப்படுகின்ற ஒன்று திருவாசகம். இந்த திருவாசகம் முழுவதையும் பாதுகாக்க வேண்டும் என்று பலர் முயற்சி செய்தார்கள். வீடுகளில் இருந்த திருவாசகத்தை அச்சேற்றி மதிப்பு கொடுத்தார்கள். ஈழத்திருநாட்டிலும் திருவாசகத்துக்கு உரிய எழுதி பெருமைப்படுத்தியவர் கார்நகர் அருளம்பலவான் என்று சொல்லப்படுகின்ற அறிஞர். மாவட்டபுரத்திலிருந்து திருவாசகத்துக்கு உரிய எழுதி பதிப்பித்தவர் பண்டிதர் நவநீத கிருஷ்ண பாரதியார். ஈழத்திலேயே ரெண்டு திருவாசக ஆராய்ச்சி உரைகள் மிகவும் பிரசித்தமானவை. ஈழ நாட்டை பொறுத்தவரை சைவ சமயத்தவர்கள் நித்தமும் படிக்கின்ற பக்தி பாமாலைகளிலே பக்தி இசை அர்ச்சனைகளிலே திருவாசகத்துக்கு உன்னதமான இடம் உண்டு. நாவலர் பெருமான் கோயில்களிலே பஞ்சபுராணம் பாட வேண்டும் என்று வகுத்த போது திருவாசகத்தையும் மிக முக்கியமான ஒரு இடம் கொடுத்தார். முதல் யாழ்ப்பாணத்திலே சைவ மக்களுக்கான சுதேசிகளுக்கான பாடசாலை ஆரம்பிக்கப்பட்ட போது அந்த பாடசாலையில் நித்தியம் திருவாசகம் பாட வேண்டும், வெள்ளிக்கிழமைகளிலே திருவாசகத்தினுடைய முதல் பகுதியாகிய சிவபுராணம் பாட வேண்டும் என்று நாவலர் பெருமான் ஒரு விதியை எழுதி வைத்தார். அதன் பிரகாரம்தான் இலங்கையில் உள்ள சகல சைவ பாடசாலைகளிலும் இன்று வரை வெள்ளிக்கிழமைகளிலே காலையிலே சிவபுராணம் பாடப்படுகிறது. கோயில்கள்ல திருவாசக முற்றோதல் செய்கின்ற பாரம்பரியம் பல நூறு வருடங்களாக ஈழ நாட்டிலே பேணி பாதுகாக்கப்படுகிறது. இந்தியாவிலே பெருந்திருத்தலங்களிலும் ஆதீனங்கள் மடாலயங்களிலும் திருவாசகத்தை பேணுகின்ற பாரம்பரியம் இருந்தாலும் இன்று இந்தியாவிலே திருவாசகம் பிறந்த ஊர்களிலே கூட இன்றைய தலைமுறைக்கு திருவாசகம் பற்றிய அனுபவமோ திருவாசக பாடல் மனநமோ கிடையாது. ஆனால் ஈழத்தமிழர்களை பொறுத்தவரை யாழ்ப்பாணத்தில் மட்டுமல்ல, மட்டக்களப்பில் மட்டுமல்ல, வன்னியில் மட்டுமல்ல, மலையகத்தில் மட்டுமல்ல, புலம்பெயர்ந்து எங்கெல்லாம் தமிழர்கள் வாழ்கிறார்களோ அங்கு வாழுகின்ற மக்களால் உருவாக்கப்பட்ட சைவ கோவில்களிலே திருவாசகம் மிக முக்கியத்துவம் பெற்றுள்ளது. அது மட்டுமல்ல, எங்கள் பாரம்பரியத்திலே ஒருவர் இறந்தால் அவருடைய அந்திம கடலின் போது திருவாசகத்தில் இருக்கின்ற திருப்பொற்சுண்ணத்தை பாடி உலக்கை இடித்து அந்த மருந்துகளை கண்ணிலே சாத்தி வழி அனுப்புகின்ற ஒரு பாரம்பரியம் உண்டு. இது புலம்பெயர்ந்து உலகத்தின் பல பாகங்களிலும் வாழுகின்ற ஈழத்தமிழர்கள் இந்த கைங்கரியத்தை அந்தந்த நாடுகளிலே திருவாசகத்தினுடைய திருப்பொற்சுண்ணத்தை பாடுகிறார்கள். எனவேதான் திருவாசகம் ஒரு உன்னதமானது. ஜிஜு போப் அடிகளார் திருவாசகத்தை 100 ஆண்டுகளுக்கு முன்பு ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்தார். இப்பொழுது திருவாசகம் 11 மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது என்று ஆராய்ச்சியாளர்கள் எடுத்துரைத்துள்ளனர். திருவாசக ஆராய்ச்சி மாநாடுகள் இந்தியாவிலும் இலங்கையிலும் பல தடவை நடந்திருக்கின்றது. திருவாசகம் முழுவதும் சிதம்பரத்து 1000 கால் மண்டபத்து உட்பகுதியிலே கருங்கலிலே செதுக்கியிருக்கிறார்கள். ஆனால் இப்பொழுது அவற்றை பொதுமக்கள் பார்க்க முடியாத வகையிலே திருவாசக பதிக்கப்பட்டிருக்கின்ற கற்கள் அதற்கு போகிற பாதை அடைக்கப்பட்டிருக்கின்றது. இலங்கையிலே குறிப்பாக ஈழத் திருநாட்டிலே திருவாசகத்தை கடைசி வரை பாதுகாக்க வேண்டும். திருவாசகம்தான் தமிழருடைய மிக உன்னதமான சொத்து, ஆத்மீக சொத்து என்று திருவண்ணாமலையிலே நடைபெற்ற ஒரு திருமுறை மகாநாட்டிலே சிறியன் பங்கு பற்றிய போது ஒரு சித்தர் பிரான் அந்த மகாநாட்டிலே தரையில இருந்து பார்த்து கொண்டிருந்தவர் என்னை நாடி வந்து சொன்னார், திருவாசகத்தை கல்லிலே பொழிந்து காப்பாற்றுங்கள், ஈழ நாட்டு சரித்திரத்திலே திருவாசகம் என்றும் அழியக்கூடாதன். அந்த சிந்தனையோடு இந்த மண்ணுக்கு வந்தபோது இந்த A9 பாதையிலே யாழ்ப்பாணத்தை நோக்கி வருகின்ற கண்டி வீதி பிரதான பாதையிலே தன்னுடைய சொந்த நிலத்தை இந்த நல்ல காரியத்துக்காக ஆஸ்திரேலியா சிட்னி மாநகரிலே இதய சிகிச்சை நிபுணராக பணியாற்றி கொண்டிருக்கின்ற வைத்திய நிபுணர் வைரமுத்து மனமோகன் அவர்களும் அவருடைய பாரியாரும் இந்த நிலத்தை அன்பளிப்பாக மனம் வந்து வழங்கினார்கள். சுமார் 10 பரப்புடைய இந்த நிலம் மிக பெருமதியான ஒரு இடம். இந்த நிலத்தை வழங்கியது மட்டுமல்ல, இந்த மண்டபத்துக்கான கட்டிட செலவையும் அந்த பெருமகன் தந்தார்கள். அதற்கு பின்பு சில அன்பர்களுடைய உதவியை பெற்று எனது ஆன்மீக சொற்பொழிவுகளினால் கிடைத்த அன்பளிப்புகளையும் பயன்படுத்தி இந்த பாரிய முயற்சியிலே சிறியேன் ஈடுபட்டேன். சிவபூமி அறக்கட்டளை எங்களால் ஸ்தாபிக்கப்பட்ட அந்த அறக்கட்டளை ஊடாக இந்த பணி நடைபெறுகிறது. பலர் இப்பொழுது உதவி கொண்டிருக்கிறார்கள். திருவாசகம் முழுவதும் இங்கே கல்லிலே இரவு பகலாக சிற்ப கலைஞர்கள் கைகளால் செதுக்கி கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது நவீன கணனியிலே செதுக்கலாம், ஆனால் எனக்கு அது விருப்பம் இல்லை. ஒவ்வொரு இடத்தும் கையாலே செதுக்கப்பட வேண்டும் பாரம்பரிய முறையிலே என்று அழகான இடத்திலே கையாலே இப்பொழுது 22 சிற்ப கலைஞர்கள் இங்கேயே தங்கி இருந்து இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள்.
தாழை மரம் நீர் கழிக்க தண்ணில் அவள் தேனிறைக்க தாழை மரம் நீர் கழிக்க கன்னி மகள் நாடை பயின்றேன் இளம் காதலனை கண்டு நாணி நின்றாள் தண்ணில் அவள்
இலங்கை, இந்திய மற்றும் இதர நாடுகளிலிருந்தும் இறக்குமதி செய்யப்பட்ட பல்வேறு உணவுப் பொருட்களை ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள எப்போதும் நாட வேண்டிய இடம் ஸ்பைசிலாண்ட். நியாயமான விலையில் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட சுவைமிகு உணவுப் பண்டங்கள் என்னாலும் பெற்றுக்கொள்வதற்கு சிறந்த ஒரே இடம் ஸ்பைசிலாண்ட். விசேட விலை கழிவுகளில் உங்களுக்கான நிரந்தர சேவையை வழங்க காத்திருக்கின்றது ஸ்பைசிலாண்ட். என்றும் தரமான மளிகை பொருட்களை நியாயமான விலையில் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரே ஸ்தாபனம் இலக்கம் 50 குயின் ரோட் பன்மூரில் அமைந்துள்ள ஸ்பைசிலாண்ட். என்றும் மறவாதீர்கள், ஸ்பைசிலாண்ட். இலக்கிய சாரம் வழங்குபவர் வைத்திய கலாநிதி ராசநாதன் அவர்கள்.
வணக்கம் நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் விதியும் மதியும் என்ற விடயம் பற்றி ஒரு கட்டுரையை உங்களுக்கு அளிக்கின்றேன். நமது வாழ்க்கையில் பல இன்பங்களும் துன்பங்களும் ஏற்படுகின்றன. வாழ்வில் சம்பவங்கள் நடக்கும் போது பலவற்றை எம்மால் தடுக்க முடியாது. இவற்றை விதி என்று கூறுகின்றோம். ஒன்று நடந்துதான் தீரும் என்றால் அதை பற்றி கவலைப்படுவதில் பயனில்லை என நமது தமிழ் ஞானிகள் அறிவுரை கூறுகின்றார்கள். ஆனால் நாம் பிழைகளை செய்துவிட்டு அதற்கு விதிதான் காரணம் என்று கூறுவது மடமை. சில சமயங்களில் விதியை மதியால் வெற்றி கொள்ளலாம் என்பதில் ஐயமில்லை. உதாரணமாக, நாம் காரை ஓட்டும் போது மற்றொருவர் பாதையை தாண்டி வந்து எம்மோடு மோதினால் அது விதி. ஆனால் நாம் கவனக்குறைவால் பாதையை தாண்டி இன்னொரு காருடன் மோதினால் அது விதி அல்ல. நமது தவறுகளை விதி என்னும் போர்வையால் மூடி மறைக்கலாகாது. தமிழ் இலக்கியத்திலிருந்து சில உதாரணங்களை ஆராய்வோம். நலவன்பா என்னும் இனிமை நிறைந்த காப்பியத்தில் நலன் வாழ்வில் ஒரு விதமான குறையும் இருக்கவில்லை. வளம் நிறைந்த நாடு, அன்பு நிறைந்த மனைவி, அருமையான பிள்ளைகள், இப்படி அவன் இன்ப வாழ்வு வாழ்ந்தான். ஆனால் முட்டாள்தரமாக கயவரான புட்கரருடன் சூதாட இசைந்தான். அவனது மந்திரிமார்கள் அவனுக்கு சூதால் ஏற்படும் கேடுகளை எடுத்துரைக்கிறார்கள். அந்த கவிதையை கேளுங்கள். காதல், கவராடல், கள்ளுண்டல், பொய்மொழிதல், ஈதல், மறுத்தல், இவையாய்வும் கண்டாய், போதி சிறையாமை வைகம் திருநாடா, செம்மை நினையாமை பூண்டார் நெறி. இங்கே காதல் என்று கூறப்படுவது பிறமாதரை காதலித்தல், சூதாடுதல், கள் கொடித்தல், பொய்மொழிதல், மற்றவர்களுக்கு கொடுக்கும் ஈகையை தடுத்தல், இதெல்லாம் நல்லவர்கள் செய்யும் செயல் அல்ல என்று அமைச்சர்கள் எவ்வளவு புத்திமதி கூறியும் நலன் கேட்கவில்லை. அவரவர்களுக்கு பதிலாக கோபத்தோடு கூறியதை புலவர் அழகாக சித்தரிக்கின்றார். தீர்வருக நலம்பருக சிந்தையார் சூதுபுறவை சென்று சொல்லினோம், யாதும் விளக்கலிர் நீர் என்றான் வராலேற மேதி கலக்கிற நீர் நாடன் கணன்று. அதாவது என்னதான் வரட்டும், நான் முடிவெடுத்து விட்டேன் என்றபடியால் நீங்கள் அதை விளக்க வேண்டாம் என்று கோபத்தோடு கூறுகின்றான் நலன். நலன் சூதாடி நாடு நகரம் செல்வம் யாவும் இழந்து நாட்டை விட்டு செல்கின்றான். புலவர் இதை விதியின் கொடுமை என விவரிக்கின்றார். கடப்பார் அவரே கடுவினையை தீபன் மடப்பாவை தன்னுடைய மன்னன் நடப்பான் மனத்தையே சிலப்பணித்து மாயத்தால் சூழ்ந்த தனித்தே விதியின் பலி. அதாவது ஒருவரும் விதியை கடக்க முடியாது என்று நலனுடைய நலன் நாட்டை விட்டு செல்வதை விதியால் என்று சொல்கின்றார் புலவர். புலவர் இவ்வாறு நலனடைந்த துன்பங்களுக்கு விதியை குறை கூறுகின்றார். ஆனால் இது சரியா? சகல பாக்கியங்களையும் பெற்றிருந்த நலன் பிறர் சொன்ன அறிவுரைகளை கேட்காது தனக்குத்தானே குழி தோண்டிக் கொண்டான் என்ற உண்மையை நாம் மறுக்க முடியாது. இவ்வாறே இராமாயணத்தில் ராவணனும் சிலப்பதிகாரத்தில் கோவலனும் தமக்குத்தானே அழிவை தேடிக்கொண்டனர். ராவணன் ஜார் சொல்லியும் கேட்கவில்லை. இறுதி கட்டத்தில் இன்று போய் நாளை வாயிற ராமன் அவனுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்ததையும் பயன்படுத்தவில்லை. அவனது ஆணவமும் இருமாப்பும் அவனுக்கு அழிவை கொடுத்தன. கோவலனோ அருமையான மனைவி வீட்டிலிருக்க ஒரு விலை மகளிடம் மனதை பறிக்கொடுத்து அதனால் செல்வம் யாவும் இழந்து தனது வாழ்வையை அழித்துக் கொண்டான். நலன், கோவலன், ராவணன் ஆகியோர் தமக்கு தாமே அழிவை தேடிக்கொண்டு விதியை காரணம் காட்டுவது தப்பானது. இவர்கள் மூவரும் தமது மதியை பயன்படுத்தி ஒழுங்காக வாழ்ந்திருந்தால் அவர்களுக்கு துன்பம் நேர்ந்திருக்காது. விதி வலிமையாறு, அதனால் பலருக்கு வாழ்வில் பெரும் துன்பங்கள் ஏற்படுகின்றன. ஆனால் சில சந்தர்ப்பங்களில் விதியை தடுக்க முறைகள் உண்டு. சில சந்தர்ப்பங்களில் விதியை மதியால் வெல்லலாம் என்பதில் ஐயமில்லை. நன்றி, வணக்கம் நேயர்களே.
ஒரு காட்டுல ஒரு முனிவர் இருந்தார். ஒரு நாள் அவரை தேடிட்டு நாலு பேர் வந்தாங்க. சுவாமி, எங்களுக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம். நாங்க என்னன்னு கேட்டார். இந்த உலகத்துல எவ்வளவோ காரியங்கள் நடக்குது, எது நியாயம் எது அநியாயம் அப்படின்னு புரிஞ்சுக்க முடியலன்னாங்க. அது யாராலையும் புரிஞ்சுக்க முடியாதுன்னார் முனிவர். வந்தவங்களுக்கு ஆச்சரியமா போச்சு, ஒரு மாதிரியா பார்த்தாங்க. இதை முனிவர் கவனிச்சார். சரி புறப்படுங்க என்னோடன்னார். எங்கன்னு கேட்டாங்க. இப்போ உங்க நாலு பேரையும் ஒரு புஷ்பக விமானத்துல அழைச்சிட்டு போறேன். இந்த உலகத்துல சர்வசாதாரணமா நடக்கக்கூடிய ஒரு காட்சியை உங்களுக்கு காட்ட போறேன். நீங்க பார்க்க போற அந்த காட்சி நியாயமா அநியாயமா அப்படிங்கறத என்கிட்ட சொல்லணும். நீங்க சரியான பதில் சொன்னா புஷ்பக விமானத்துல தொடர்ந்து பிரயாணம் பண்ணலாம். தவறான பதில் சொன்னா இந்த புஷ்பக விமானம் உங்களை கீழே தள்ளி விட்டுரும் அப்படின்னார். நாலு பேருக்கும் பயம்தான், இருந்தாலும் முனிவர் கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லி புறப்பட்டாங்க. அவங்க எல்லாரும் புறப்பட்டு ஒரு காட்டு வழியா போய்கிட்டு இருக்கிறாங்க புஷ்பக விமானத்துல. அங்க நடக்கிற ஒரு காட்சியை காட்டுறார் முனிவர். அதோ அங்க பாருங்கன்னார். அந்த விமானத்துல இருந்தபடியே எல்லாரும் கீழே குனிஞ்சு பாக்குறாங்க. அங்க ஒரு தாய் புலி அப்பதான் குட்டி போட்டிருக்கு. குட்டிகளை ஈன்ற உடனே பசிக்கு எரை தேடி அந்த பக்கமா வருது. அதே நேரம் ஒரு தாய் மான், அதுவும் அப்பதான் குட்டி போட்டிருக்கு. அதுவும் இதே மாதிரி குட்டிகளை ஈன்ற உடனே பசிக்கு எரை தேடி அந்த பக்கமா வருது. இப்ப அந்த புலி அந்த மானை அடிச்சு போட்டு விடுது, அதுவும் சாப்பிடுது, குட்டிகளுக்கும் கொடுக்குது. இப்போ அந்த புலிக்குட்டிகள் முகத்துல மகிழ்ச்சி, தாயை இழந்த அந்த மான் குட்டிகள் முகத்துல துக்கம். இப்போ அந்த முனிவர் நாலு பேர்கிட்டையும் கேக்குறார், நீங்க இங்க பாத்தீங்களே, இதுல எது நியாயம் எது அநியாயம் ஒவ்வொருத்தரா சொல்லுங்க. உங்க பதில் சரியில்லைன்னா இந்த விமானம் உங்களை கீழே தள்ளி விட்டுரும், சொல்லுங்க பாக்கலாம்னார். முதல்ல ஒருத்தன் சொன்னான், அந்த புலி செஞ்சது சரிதாங்க, அது பசிக்கு அதுதான் ஆகாரம், தன்னுடைய பசிக்கு தானே இறை தேடிக்கிட்டது, அதுல என்ன தப்பு, அவ்வளவுதான், அதனால புலி செஞ்சது நியாயம்தான் அப்படின்னா அவ்வளவுதான், அந்த விமானம் அவனை அப்படியே கீழே தள்ளி விட்டுட்டு, அதனால அவன் கொடுத்த பதில் சரியில்லை அப்படிங்கறது புரிஞ்சு போச்சு. இப்ப ரெண்டாவது ஆள் சொன்னான், புலி செஞ்சது பாவம், அந்த தாய்மான் என்ன தப்பு பண்ணிச்சு, இப்ப அந்த குட்டிகளுக்கு யாரு ஆதரவு, அதனால புலி செஞ்சது அநியாயம் அப்படின்னா அவ்வளவுதான், அவனையும் கீழே தள்ளி விட்டுடுது அந்த விமானம், இந்த பதிலும் சரியில்லை அப்படின்னு ஆயிட்டுது. இப்போ மூணாவது ஆள் வந்தான், முதல்ல ரெண்டு பேரும் கீழே விழுந்ததை பார்த்துக்கிட்டு இருந்தான், அதனால அவன் சொன்னான், ரெண்டுமே நியாயம்தாங்க, புலி வந்து இறை தேடினதும் இயற்கை, அதுக்கு மான் வந்து இறையானதும் இயற்கை, அதனால இதில் ஒன்றும் தப்பு இல்லைன்னா அவ்வளவுதான், அவனையும் அந்த விமானம் கீழே பிடிச்சி தள்ளி விட்டுது. இப்போ நாலாவது ஆள் வந்தான், முனிவர் கேட்டார், நீயாவது சொல்லுப்பா இந்த செயல்ல எது நியாயம்னார். அவன் தெளிவா பதில் சொன்னான், அதாவது என்ன சொன்னான்னா, எனக்கு தெரியல அப்படின்னா. அவனை விமானம் கீழே தள்ளல, சௌரியமா அழைச்சிட்டு போட்டுது, இவனும் பிரயாணம் சௌக்கியமா பண்ணானா. ஆக இதுதான் சரியான பதில்ங்கிறத முனிவர் உணர்த்தினார். இந்த கதையிலிருந்து நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த உலகத்துல எவ்வளவோ காரியங்கள் நடக்குது, அதெல்லாம் ஏன் அப்படி நடக்குதுங்கிறதுக்கு எப்பேற்பட்ட பண்டிதராலும் பதில் சொல்ல முடியாது. தெரியாதத தெரியாதுன்னு ஒத்துக்கிட்டா வாழ்க்கை பிரயாணம் சுகமா இருக்கும். அதனால தேவையில்லாத விஷயங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு நேரத்தை செலவு பண்ணிட்டு இருக்க கூடாது, வாழ்க்கையை குழப்பிக்க கூடாது. வாழ்க்கைக்கு தேவையானது என்னவோ அதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதும்.
வணக்கம் நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இத்துடன் முடிவடைகின்றது. எனக்கு நிகழ்ச்சி தொகுப்பில் உதவிய அனைவருக்கும் நன்றி கூறிக்கொண்டு இன்று உங்களிடம் இருந்து விடைபெறுவது ருத்ரா. மீண்டும் அடுத்த வாரம்
தென்றல் வந்து என்னை தொடும், அகசத்தம் இன்றி முத்தமிடும் பகலே.